அதிகாரம் 6. சேவைக்கென்று ரட்சிக்கப்பட்டோம். கலிலேயா கடலில் காலை நேரம். கொந்தளிக்கும் தண்ணீர் இருந்த இரவை கடந்து இயேசுவும் அவரது சீடரும் கரைக்கு வந்திருக்க, உதிக்கும் சூரியனின் ஒளி சமாதானத்தின் ஆசீர்வாதமாக கரையையும் கடலையும் தொடுகிறது. ஆனால் கடற்கரையில் கால் வைத்ததும் புயலினால் அலைகழிக்கப்பட்ட கடலை விடவும் பயங்கரமான காட்சியினால் அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். கல்லறைகளுக்கு நடுவில் இருந்த சில மறைவிடங்களிலிருந்து பிசாசு பிடித்த இரண்டு மனிதர்கள் அவர்களை துண்டு துண்டாக கிழித்து விடுபவர்களைப் போல அவர்கள் மேல் பாய்ந்தனர். சிறைவாசத்திலிருந்து தப்பித்த போது உடைத்த சங்கிலிகளின் பகுதிகள் அவர்களை சுற்றி தொங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் சதை பீறப்பட்டு இரத்தம் கசிந்து கொண்டிருக்க, நீண்ட சடையாகி போன முடிகள் வழியாக அவர்கள் கண்கள் நோக்க, மனுஷீகத்தின் சாயலே முற்றிலும் துடைக்கப்பட்டதைப் போல தோன்றியது. மனிதரைப் போல் அல்லாது வெகுவாகவே காட்டு மிருகங்களைப் போல அவர்கள் தோன்றினார்கள். சீடரும் அவர்களோடு வந்தவர்களும் பயத்தில் ஓடினார்கள். ஆனால் இயேசு தங்களோடு இல்லை என்பதை கவனிக்கிறார்கள். அவரை பார்க்கும்படி திரும்புகிறார்கள். அவர்கள் விட்டு வந்த அதே இடத்திலேயே அவர் நின்றிருந்தார். புயலை அமைதிப்படுத்தினவர், இதற்கு முன்பாகவே சாத்தானை சந்தித்து வெற்றி கொண்டவர், இந்த பிசாசுகளின் முன் ஓடவில்லை. இந்த மனிதர் தங்கள் பற்களை கடித்து வாயில் நுரைத்தள்ள அவரை அணுகின போது அலைகளை அமைதிப்படுத்தின தமது கரத்தை இயேசு உயர்த்துகிறார். அதை மீறி அந்த மனிதரால் செல்ல முடியவில்லை. வெறி கொண்டவர்களாக, எனினும் உதவியற்றவர்களாக அவர்கள் அவர் முன் நின்றனர். அவர்களை விட்டு வெளியே வரும்படி அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். தங்களை வாதிக்கும் பிசாசுகளிடமிருந்து தங்களை காப்பாற்றக்கூடிய ஒருவர் அருகே இருக்கிறதை அந்த அபாக்கியசாலிகள் உணர்கின்றனர். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக இரட்சகரின் பாதங்களில் விழுகின்றனர். ஆனால் அவர்கள் உதடுகள் திறக்கப்பட்ட போது, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? மத்தேயு 8:29 என்று பிசாசுகள் அவர்கள் வழியாக பேசின. தாங்கள் ஆட்கொண்டிருந்தவனை விடுவிக்கும்படியாக தீய ஆவிகள் கட்டாயப்படுத்தப்பட்டன. பிசாசு பிடித்திருந்தவர்கள் மேல் ஆச்சரியமான மாற்றம் வருகிறது. அவர்கள் மனங்களில் ஒளி பிரகாசிக்கிறது. அவர்கள் கண்கள் அறிவோடு பிரகாசிக்கின்றன. நீண்ட காலமாக சாத்தானுடைய சாயலுக்கு மாறியிருந்த அவர்கள் முகங்கள் சடுதியில் மென்மையடைகின்றன. இரத்தக்கரை படிந்த கைகள் அமைதியடைகின்றன. அந்த மனிதர்கள் தேவனை துதித்து தங்கள் குரலை உயர்த்துகின்றனர். மனித சஞ்சாரத்திலிருந்து துரத்தப்பட்ட பிசாசுகள் இந்த நேரத்தில் பன்றி கூட்டத்திற்குள் நுழைந்து அவைகளை அழிவிற்கு துரத்தின. பன்றிகளை மேய்த்திருந்தவர்கள் செய்தியை அறிவிக்க விரைந்தனர். அந்த கூட்டம் முழுவதும் இயேசுவை சந்திக்க திரண்டது. இந்த இரண்டு பிசாசு பிடித்தவர்களும் அந்த நாட்டிற்கு பயங்கரமாயிருந்தனர். இப்போது அவர்கள் உடை உடுத்தினவர்களாக தங்கள் சுய நினைவோடு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்து தங்களை சொஸ்தமாக்கினவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இந்த அற்புதமான காட்சியை பார்த்தவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. சாத்தானுக்கு அடிமைகளாய் இருந்தவர்களின் விடுதலையை காட்டிலும் பன்றிகளின் இழப்பு அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக தோன்றியது. பயத்தில் இயேசுவை சூழ்ந்து தங்களிடமிருந்து விலகி செல்லும்படியாக அவரிடம் விண்ணப்பிக்க, அவர் இணங்கி உடனே அக்கறைக்கு போக படகில் ஏறினார். பிசாசுகளிடமிருந்து மீட்கப்பட்டவர்களின் உணர்வுகள் மிகவும் வேறுபட்டிருந்தன. தங்களை விடுவித்தவரோடு இருக்க அவர்கள் வாஞ்சித்தனர். அவருடைய சமூகத்தில் தங்கள் வாழ்க்கையை உபாதித்து தங்கள் மனித பருவத்தை வீணாக்கின பிசாசுகளிடமிருந்து பாதுகாப்பாய் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். இயேசு படகில் ஏறப்போகும்போது அவர் அருகே அவர்கள் வந்து அவர் பாதத்தில் முழங்கால் படியிட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கேதுவாக அவரருகே இருக்கும்படி அனுமதிக்க மன்றாடுகின்றனர். ஆனால் வீட்டிற்கு சென்று ஆண்டவர் தங்களுக்காக என்ன மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை சொல்லும்படியாக அவர் அவர்களை பணித்தார். அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இங்கே இருக்கிறது. ஆண்டவரை அறியாத வீட்டிற்கு சென்று இயேசுவிடமிருந்து பெற்றிருந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்ல வேண்டும். இரட்சகரிடமிருந்து பிரிந்திருப்பது அவர்களுக்கு கடினம். அஞ்ஞான மக்களோடு இருக்கும் தோழமையில் மாபெரும் சிரமங்கள் அவர்களை சோர்வாக்கக்கூடும். சமுதாயத்தை விட்டு நீண்ட காலம் தனித்திருந்தது இந்த வேலையை செய்ய அவர்களை தகுதியற்றவர்களாக்கியது போல தோன்றுகிறது. ஆனாலும் அவர்களுடைய கடமையை அவர் சுட்டிக்காட்டிய போது கீழ்ப்படிய அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர். இயேசுவை குறித்து அவர்கள் தங்களுடைய வீட்டாருக்கும் அயலகத்தாருக்கும் மாத்திரமல்ல, தெக்கபோலி முழுவதிலும் இருந்த மக்களிடம் சென்று பிசாசுகளிடமிருந்து எவ்விதம் அவர் தங்களை விடுவித்தார் என்று விவரித்து ஒவ்வொரு இடத்திலும் இரட்சிக்கும் அவருடைய வல்லமையை அறிவித்தனர். கெர்கசாவின் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிடினும் தாங்கள் தெரிந்தெடுத்த இருட்டிலேயே இருக்கும்படி அவர் அவர்களை விட்டுவிடவில்லை. தங்களை விட்டு போகும்படி அவரை மன்றாடின போது அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருக்கவில்லை. தாங்கள் மறுக்கிறதை குறித்து அறியாமையில் இருந்தனர். எனவே அவர்களுக்கு வெளிச்சம் அனுப்பினார். அதுவும் பேசுகிறவர்களை கேட்காது நெகிழ மாட்டார்கள் என்பவர்கள் வழியாக அனுப்பினார். பன்றிகளுக்கு அழிவை கொண்டு வந்ததால் மக்களை இரட்சகரிடமிருந்து திருப்பி அந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை தடுப்பதே சாத்தானுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் அதே சம்பவம் வேறு எதுவும் செய்யக்கூடாத விதமாக அந்த நாட்டாரை எழுப்பி அவர்கள் கவனத்தை கிறிஸ்துவிடம் திருப்பியது. இரட்சகர் பிரிந்து சென்ற போதும் அவரிடம் சுகம் பெற்ற மனிதர்கள் அவருடைய வல்லமைக்கு சான்றுகளாக அங்கே தரித்திருந்தனர். இருளின் அந்தகார அதிபதியின் ஊடகங்களாக இருந்தவர்களே வெளிச்சத்தின் தடங்களாக தேவகுமாரனுடைய தூதுவர்களாக மாறினர். இயேசு தெக்கபோலிக்கு திரும்பி வந்தபோது மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். சுற்றியிருந்த பட்டணங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் 3 நாட்களுக்கு இரட்சிப்பின் செய்தியை கேட்டனர். மீட்கப்பட்ட இந்த 2 பிசாசு பிடித்த மனிதரும்தான் தெக்கபோலி பகுதிக்கு சுவிசேஷத்தை போதிக்கும்படி கிறிஸ்து அனுப்பிய முதல் தூதுவர்கள். மிக குறைவான நேரமே இந்த மனிதர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தனர். அவர் உதடுகளிலிருந்து எந்த ஒரு பிரசங்கமும் அவர்கள் காதுகளில் விழுந்திருக்கவில்லை. கிறிஸ்துவுடன் அனுதினமும் இருந்த சீடர்கள் செய்வதை போன்று இவர்களால் மக்களுக்கு போதிக்க முடியாது. ஆனால் இரட்சகரின் வல்லமையை குறித்து தங்களுக்கு தெரிந்ததையும் தாங்களே கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்ததையும் அவர்களால் சொல்ல முடியும். இதுவே தேவனுடைய கிருபையினால் இருதயம் தொடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒன்று. இந்த சாட்சிக்காகவே நம்முடைய ஆண்டவர் அழைக்கிறார். இது இல்லாததாலேயே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் உயிரில்லாத கொள்கையாக அல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஜீவனுள்ள வல்லமையாக கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய கிருபையினால் மனிதர்கள் கிறிஸ்துவை போன்ற குணத்தை அடைந்து அவருடைய மாபெரும் அன்பை குறித்த நிச்சயத்தில் களிகூறலாம் என்கிற உண்மைக்கு தமது ஊழியக்காரர்கள் சாட்சி பகர வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். இரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாகும் பரிசுத்த ஸ்லாக்கியத்திற்குள் கொண்டு வரப்பட்டு மீண்டும் அதில் வைக்கப்படும் வரை அவர் திருப்தி அடைய மாட்டார் என்கிற உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை மிக அதிகமாக எதிர்த்து வாழ்ந்தவர்களையும் அவர் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் மனம் வருந்தும் போது அவர் தமது தெய்வீக ஆவியை அருளி தமது இரக்கத்தை அறிவிக்கும்படியாக உண்மையற்றவர்களின் பாளையத்திற்குள் அவர்களை அனுப்புகிறார். சாத்தானுடைய கருவிகளாக தரம் தாழ்த்தப்பட்ட ஆத்துமாக்கள் இன்னமும் கூட கிறிஸ்துவின் வல்லமையினால் நீதியின் தூதுவர்களாக மாற்றப்பட்டு ஆண்டவர் தங்களுக்கு எவ்விதம் மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார் என்றும் எவ்விதம் தங்கள் மேல் உருக்கமாக இருந்தார் என்றும் அறிவிக்க அனுப்பப்படுகிறார்கள். உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். கப்பர்நகூமின் பெண்மணி விசுவாச தொடுதலினால் குணமாக்கப்பட்ட பின் தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். சுவிசேஷம் அருளுகிற ஈவுகள் திருட்டளவாக வைத்து கொள்ளப்படவோ அல்லது இரகசியமாக அனுபவிக்கப்படவோ கூடாது. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 43:12. அவருடைய உண்மையை குறித்த நம்முடைய அறிக்கைதான் கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்கு பரலோகம் தெரிந்து கொண்ட முகவராக இருக்கிறது. முற்கால பரிசுத்த மனிதர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அவருடைய கிருபையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனாலும் நம்முடைய அனுபவத்திலிருந்து வரும் சாட்சியே மிக அதிக பலன் தருவதாக இருக்கும். தெய்வீக வல்லமையின் கிரியையை நம்மில் வெளிக்காட்டும் போது நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு தனி நபரும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கையையும் அவர்களிலிருந்து வேறுபட்ட அர்த்தமுள்ள ஒரு அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார்கள். நமது தனித்துவத்தினால் குறிக்கப்பட்டதாக நம்முடைய துதிகள் தம்மிடம் எழும்ப வேண்டுமென்று தேவன் வாஞ்சிக்கிறார். அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியான இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒப்புக்கொள்ளுதல்கள் கிறிஸ்து போன்ற வாழ்க்கையின் ஆதரவோடு இருக்கும்போது ஆத்துமாக்களில் இரட்சிக்க கிரியை செய்யும் எதிர்க்க முடியாத வல்லமையை கொண்டிருக்கின்றன. தேவனுடைய ஒவ்வொரு ஈவையும் நம் சொந்த நன்மைக்காகவே நமது மனங்களில் வைத்திருக்க வேண்டும். இதன் வழியாக உரிமை பாராட்டவும் இன்னும் அதிகமதிகமாக பெற்றுக்கொள்ளவும் நம் விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது. எழுதப்பட்டிருக்கிற அனைத்திலும் இருந்து மற்றவர்களின் விசுவாசத்தையும் அனுபவத்தையும் குறித்து நாம் வாசிக்கக்கூடியவைகளை காட்டிலும் தேவனிடமிருந்து நாம் நமக்காக பெற்றுக்கொள்கிற குறைவான ஆசீர்வாதங்களில் நமக்கு மிக பெரிய ஊக்கம் இருக்கிறது. தேவனுடைய கிருபைக்கு கவனம் கொடுக்கிற ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்கும். அவன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இருளில் அவன் வெளிச்சம் உதிக்கும். தேவனுடைய மகிமை அவன் மேல் காணப்படும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டிகளின் நிழலிலே களிகூறுகிறேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? இஸ்ரவேலின் பரிசுத்தரே, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கெம்பிரித்து மகிழும். நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். சங்கீதம் 116:12-14, 104:33-34, 106:2, 105:1-3, 63:3-7, 56:11-13, 71:22-24, 5:6, 45:17. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏற்றுக்கொண்டால் நம்மை மதிப்பார்கள் என்று நாம் நினைக்கிற சிலருக்கு மாத்திரம் சுவிசேஷ அழைப்பு கொடுக்கப்படக்கூடாது. இந்த செய்தி அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அது அவர்களுக்காக மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்காகவும் கொடுக்கிறார். அவர் தமது ஈவுகளை நம்மேல் வைக்கும்போது அவைகளை மற்றவருக்கு கொடுத்து பெருக்க வேண்டுமென்று கொடுக்கிறார். யாக்கோபின் கிணற்றருகே இயேசுவுடன் பேசின சமாரிய பெண் இரட்சகரை கண்டு கொண்டவுடனே மற்றவர்களை அவரிடம் கொண்டு வந்தாள். அவருடைய சொந்த சீடரை காட்டிலும் வல்லமையுள்ள ஊழியக்காரி என்று அவள் நிரூபித்தாள். உற்சாகமளிக்கும் களம் என்று காட்டும் எதையும் அவருடைய சீடர்கள் சமாரியாவில் காணவில்லை. எதிர்காலத்தில் செய்யப்படவிருக்கும் மாபெரும் வேலையில் அவருடைய நினைவுகள் பதிக்கப்பட்டிருந்தன. சேர்க்கப்பட வேண்டிய அறுவடை தங்களை சுற்றிலும் இருக்கிறதை அவர்கள் காணவில்லை. ஆனால் அவர்கள் இகழ்ந்த ஒரு பெண்ணின் வழியாக முழு பட்டணமும் இயேசுவை கேட்கும்படி கொண்டு வரப்பட்டது. அவள் உடனடியாக வெளிச்சத்தை தன் நாட்டவருக்கு எடுத்துச் சென்றாள். இந்த பெண் கிறிஸ்துவில் இருக்கும் செயல்முறை விசுவாசத்தின் கிரியைகளை எடுத்து காட்டுகிறாள். ஒவ்வொரு உண்மையான சீடனும் ஒரு ஊழியனாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிறந்திருக்கிறான். இரட்சகரை அறிந்த உடனேயே மற்றவர்களையும் அவரோடு பரிச்சயப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ரட்சித்து பரிசுத்தப்படுத்தும் சத்தியம் அவன் இருதயத்திற்குள் மூடி வைக்கப்பட முடியாது. ஜீவ தண்ணீரை பருகுகிறவன் தானும் ஜீவ ஊற்றாக மாறுகிறான். பெற்றுக்கொள்கிறவன் கொடுக்கிறவன் ஆகிறான். ஆத்மாவில் இருக்கும் கிறிஸ்துவின் கிருபை அனைவருக்கும் புத்துணர்வு கொடுத்து சாக விருப்பவர்களை ஜீவ தண்ணீரை பருக ஆவலுள்ளவர்களாக்குகிற பாலைவனத்தின் ஓடையைப் போல இருக்கிறது. நம்முடைய நன்மைக்காக மாத்திரம் செய்யப்படுகிற வேலையை காட்டிலும் இந்த ஊழியத்தில் மிக அதிக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இரட்சிப்பின் நற்செய்தியை பரப்புவதற்காக செய்யும் வேலையில்தான் இரட்சகருக்கு அருகாமையில் நாம் கொண்டு வரப்படுகிறோம். தம் கிருபையை ஏற்றுக்கொள்பவர்களை குறித்து ஆண்டவர், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். யோவான் 7:37-38 என்கிறார். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உதவிக்கான அழைப்புகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வருகின்றன. தங்கள் சகவாசிகளுக்கு மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யும்படி தேவன் மனிதர்களை அழைக்கிறார். நித்திய கிரீடங்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் ஆதாயப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அறியாமையில் அழிந்து கொண்டிருக்கிற உலகம் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். யோவான் 4:35-36. 3 வருடங்களாக சீடர்கள் தங்கள் முன் அற்புதமான இயேசுவின் உதாரணத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் நாளுக்கு நாள் அவரோடு நடந்து பேசி பாரம் சுமந்து இழைத்து போனவர்களை மகிழ்ச்சியாக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு வியாதிப்பட்டு உபத்திரவப்பட்டவர்களுக்காக வெளிப்பட்ட அவருடைய வல்லமையை பார்த்திருந்தனர். அவர்களை விட்டு செல்லும் நேரம் அவருக்கு வந்தபோது தமது நாமத்திலே தமது ஊழியத்தை முன்கொண்டு செல்லும்படியான கிருபையையும் வல்லமையையும் அவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய அன்பு மற்றும் சுகத்தின் சுவிசேஷ ஒளியை அவர்கள் எங்கும் வீச வேண்டும். தமது சமூகம் எப்போதும் அவர்களோடு இருக்கும் என்று இரட்சகர் வாக்கு கொடுத்தார். மனிதர் நடுவே காணக்கூடிய விதமாக நடந்தபோது இருந்ததை விடவும் அவர் தமது பரிசுத்த ஆவியானவர் வழியாக அவர்களுக்கு அதிக நெருக்கமாய் இருப்பார். சீடர்கள் செய்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஷனரியாக இருக்க வேண்டும். வேதனைப்படும் மனுக்குலத்தின் கவலைகளை சுயநலமற்ற ஊக்கத்தோடு லகுவாக்க முயற்சித்து உதவி தேவைப்படுவோருக்கு இரக்கத்தோடும் பரிவோடும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். செய்யும்படி ஏதாவது ஒன்றை அனைவரும் கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்துவிற்காக உழைக்க எனக்கு இடம் இல்லை என்று ஒருவரும் உணர வேண்டிய அவசியமில்லை. மனுக்குலத்தின் ஒவ்வொரு பிள்ளையோடும் இரட்சகர் தம்மை அடையாளப்படுத்துகிறார். நாம் பரலோக குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஆவதற்காக அவர் பூலோக குடும்பத்தில் ஒரு உறுப்பினரானார். அவர் மனுஷகுமாரனாய் இருப்பதால் ஆதாமின் ஒவ்வொரு குமாரனுக்கும் குமாரத்திக்கும் சகோதரனாயிருக்கிறார். தங்களை சுற்றி இருக்கிற அழியும் உலகத்திலிருந்து தங்களை பிரித்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய பின்னடியார்கள் உணர வேண்டியதில்லை. அவர்கள் மனுக்குலம் என்னும் மாபெரும் வலையில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். பரலோகம் அவர்களை பரிசுத்தவான்களுடைய சகோதரராகவும் பாவிகளுடைய சகோதரராகவும் பார்க்கிறது. வியாதியிலும் அறியாமையிலும் பாவத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்த ஒரு சிறு அறிவிப்பை கூட கேட்டதில்லை. நம்முடைய நிலையும் அவர்களுடைய நிலையும் மாற்றி வைக்கப்படுமானால் அவர்கள் நமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவோம்? இவை அனைத்தையும் நம்முடைய எல்லைக்குள் நாம் அவர்களுக்காக செய்ய வேண்டும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்காக செய்யுங்கள். மத்தேயு 7:12 என்பதே நியாயத்தீர்ப்பில் நிற்கவோ விழவோ நம் ஒவ்வொருவருக்குமான கிறிஸ்துவின் வாழ்க்கை சட்டம். கல்வி, நாகரீகம், நேர்மையான குணம், கிறிஸ்தவ பயிற்சி, ஆவிக்குரிய அனுபவம், மற்றவர்களை காட்டிலும் நமக்கு சாதகமாயிருந்த இவை அனைத்தினாலும் குறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். எனவே நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் பெலம் உள்ளவரெனில் பெலவினரின் கரங்களை உயர்த்த வேண்டும். பரலோக பிதாவின் முகத்தை தரிசிக்கிற மகிமையான தூதர்கள் அவருடைய சிறியவருக்கு ஊழியம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் மிக அதிகம் தேவைப்படுகிற இடங்களிலும் சுயத்தோடு மிக கடினமாக போராடி கொண்டிருப்போரோடும் மிகவும் சோர்வுண்டாக்குகிற சூழ்நிலையில் இருப்போரோடும் எப்போதும் இருக்கிறார்கள். கேள்விக்குரிய குணங்களை பெற்றிருக்கிற நடுக்கமும் பலவீனமும் கொண்ட ஆத்மாக்கள் அவர்களின் விசேஷ கவனிப்பில் இருக்கிறார்கள். சிறுமைப்படுத்தும் ஊழியம் என்று சுயநலமான இருதயம் கருதுகிற நிர்பாக்கியமும் எவ்விதத்திலும் கீழான குணமும் கொண்டோருக்கு செய்கிற இந்த ஊழியமே பரலோக மன்றங்களின் பாவமில்லாத தூய்மையான ஜீவிகள் செய்யும் ஊழியம். நாம் நித்தியத்தை இழந்து போயிருந்த போது பரலோகத்தை மகிழ்ச்சியான இடமாக இயேசு கருதவில்லை. நிந்தையும் பரிகாசமுமான வாழ்க்கைக்காகவும் அவமானமுள்ள மரணத்திற்காகவும் அவர் பரலோக மன்றங்களை விட்டு வந்தார். பரலோகத்தின் விலை மதிப்புள்ள பொக்கிஷங்களில் ஐஸ்வர்யவானாயிருந்த அவர் தமது வறுமையினால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு ஏழையானார். அவர் நடந்த பாதையில் நாம் பின் செல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளையாகிற ஒருவர் உலகத்தை காப்பாற்ற தொங்கவிடப்பட்டிருக்கும் சங்கிலியில் தன்னை ஒரு இணைப்பாகவும் கிறிஸ்துவனுடைய கிருபையின் திட்டத்தில் அவரோடு ஒருவராக இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் அவரோடு செல்பவராகவும் இப்போதிருந்து தன்னை பார்க்க வேண்டும். அவர் நடந்த இடத்தில் நடக்கவும் அவர் போதிக்க விரும்பியிருந்த ஏரிக்கருகான இடம் அவர் கண்கள் பல வேளைகளில் பதிந்திருந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் இவைகளை பார்க்கவும் பூமியில் கிறிஸ்து வாழ்ந்திருந்த இடங்களை சென்று பார்ப்பது தங்களின் பெரும் சிலாக்கியம் என்று அநேகர் உணர்கிறார்கள். ஆனால் இயேசுவின் அடிகளில் நடப்பதற்காக நாம் நாசரேத்திற்கோ கப்பர்நகுமிற்கோ அல்லது பெத்தானியாவிற்கோ போக வேண்டிய அவசியமில்லை. வியாதி படுக்கையின் அருகிலும் வறுமையின் குடிசைகளிலும் பெரிய பட்டணங்களில் நெருக்கடியான சந்துகளிலும் ஆறுதல் தேவைப்படும் மனித இருதயங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் காணலாம். பசியுள்ளோரை போஷித்து வஸ்திரமில்லாதோரை உடுத்துவித்து உபத்திரவப்பட்டு வேதனையில் இருப்போரை நாம் ஆறுதல் படுத்த வேண்டும். விரக்தி அடைந்தோருக்கு நாம் ஊழியம் செய்து நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நியாயஸ்தலமோ அல்லது பட்டயமோ செய்வதை காட்டிலும் சுயநலமில்லாத ஊழியத்தில் வெளிக்காட்டப்படுகிற கிறிஸ்துவின் அன்பு தீமை செய்கிறவனை மாற்றுவதில் மிகவும் வல்லமையுள்ளதாயிருக்கும். சட்டத்தை மீறுகிறவனை பயமுறுத்தும்படி இவைகள் அவசியம்தான். ஆனால் அன்பான ஊழியத்தினால் இதை காட்டிலும் அதிகம் செய்ய முடியும். கடிந்து கொள்ளுதலின் கீழ் கடினப்படும் இருதயங்கள் பல வேளைகளில் கிறிஸ்துவின் அன்பின் கீழ் உருகும். மிஷனரி ஊழியர்கள் சரீர பிணிகளை மாத்திரமல்ல, பாவம் என்கிற குஷ்டத்திலிருந்து ஆத்மாவை சுத்திகரிக்கும் மாபெரும் வைத்தியனிடம் பாவியை நடத்தும் ஊழியத்தையும் செய்ய முடியும். தமது ஊழியர்கள் வழியாக வியாதியஸ்தரும் பாக்கியமற்றவர்களும் தீய ஆவிகள் பிடித்தவர்களும் தமது குரலை கேட்க வேண்டுமென்று தேவன் வடிவமைத்திருக்கிறார். மனித முகவர்கள் வழியாக உலகம் அறிந்திராத தேற்றரவாளனாயிருக்க அவர் விரும்புகிறார். துன்பப்படுவோருக்கும் துயரத்தில் இருப்போருக்கும் சோதிக்கப்படுவோருக்கும் ஊழியம் செய்ய தகுதியான ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்காக இரட்சகர் தமது விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறார். விசுவாச கூட்டத்தார் ஏழைகளாயும் படிப்பறியாதவராயும் அறியப்படாதோராயும் இருக்கலாம். ஆனாலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் இன்னும் தங்கள் எல்லைகளுக்கு அப்பாலும் நித்தியம் வரையிலும் சென்றடைகிற விளைவுகளை கொண்ட வேலையை கிறிஸ்துவில் அவர்கள் செய்யக்கூடும். இன்றைய கிறிஸ்துவின் ஊழியருக்கு முதல் சீடருக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தைகள் கூறப்படுகின்றன. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மத்தேயு 28:18-19. மார்க்கு 16:15. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 என்கிற அவருடைய சமூகத்தை குறித்த வாக்கு தத்துவம் நமக்கும் தான். இன்றைக்கு இயேசுவை காணவும் அவரை கேட்கவும் ஒரு கூட்டமும் வனாந்திர இடங்களுக்கு செல்லுவதில்லை. அவருடைய சத்தம் ஓய்வில்லாத சந்துகளில் கேட்கப்படுவதில்லை. நசிரேயனாகிய இயேசு போகிறார், லூக்கா 18:37 என்கிற சத்தம் வழியருகே கேட்கப்படுவதில்லை. எனினும் இந்த வார்த்தை இன்னமும் உண்மையாகவே இருக்கிறது. கிறிஸ்து காணப்படாதவராக நம்முடைய வீதிகளின் வழியாக நடக்கிறார். இரக்கத்தின் செய்திகளோடு அவர் நம்முடைய இல்லங்களுக்கு வருகிறார். அவருடைய நாமத்தினால் ஊழியம் செய்ய விரும்புகிற அனைவரோடும் ஒத்துழைக்க அவர் காத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்வோமானால் நம்மை சுகப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் அவர் நமது நடுவில் இருக்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஏசாயா 49:8-9, 52:7. எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். வசனம் 9:10.